بسم الله الرحمن الرحيم.
أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، شر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த தஃப்ஸீருடைய வகுப்பில் அத்தியாயம் 105 சூரத்துல் ஃபீல் அத்தியாயம் 5 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயத்தை நாம் முதலாவதாக ஒரு சில தடவைகள் நாம் ஓதிவிட்டு அதன் பிறகு நாம் அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். நான் ஓதியதை தொடர்ந்து நீங்கள் ஓதுங்கள்.
அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل. ألم يجعل كيدهم في تضليل. وأرسل عليهم طيرا أبابيل. ترميهم بحجارة من سجيل. فجعلهم كعصف مأكول. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل. ألم يجعل كيدهم في تضليل. وأرسل عليهم طيرا أبابيل. ترميهم بحجارة من سجيل. فجعلهم كعصف مأكول.
இந்த அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை நாம் இப்போது பார்ப்போம். இந்த அத்தியாயம் அல்ஃபீல் என்று சொன்னால் யானை. இந்த அத்தியாயம் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை பின்னணியாக கொண்டதாக, அல் குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம் நினைவு கூறப்படுகின்ற ஒரு வரலாற்றை பின்னணியாக கொண்ட ஒரு அத்தியாயம். இதில் அல்லாஹு தஆலா முதலாவதாக அலம் தர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா விளித்து என்ன கேட்கிறார் என்று சொன்னால், நபியை நீர் பார்க்கவில்லையா? ரஆ என்றா பார்த்தான். இங்க அலம் தர, நேரடியாக நபியை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிறான். அதே மாதிரி நீர் சிந்திக்கவில்லையா, ரஐ என்றால் சிந்தனை என்ற பொருளையும் அது உள்ளடக்கி இருக்கிறது. அப்ப எனவே அலம் தர, நபியை நீர் பார்க்கவில்லையா. கைஃப நமக்கு தெரியும், நாங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை கைஃபல் ஹால் என்றெல்லாம் கேட்போம். அப்ப எப்படி செய்தான், கைஃப எப்படி எவ்வாறு, ஃபஅல என்றால் செய்தான், கைஃப ஃபஅல அதே மாதிரி என்ன, கைஃப ஃபஅல என்ன செய்தான், எப்படி செய்தான். ரப்புக என்றால் உமது இறைவன், ரப்புக உமது இறைவன். அதே மாதிரி பி அஸ்ஹாபில் ஃபீல், அந்த யானை படைக்காரர்களை, யானை படையினரை, அஸ்ஹாப் என்றால் உடையவர்கள் என்ற பொருள் அதற்கு இருக்கிறது. பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையினரை உம் இறைவன் என்ன செய்தான் என்பதை நபியே நீர் பார்க்கவில்லையா. அப்ப இந்த வசனத்தினுடைய இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு எதை சொல்லுது என்று சொன்னால், அந்த வரலாற்றை நன்றாக என்ன செய்கிறது, அந்த வரலாற்றை சிந்திக்குமாறும், அதிலிருந்து பெற வேண்டிய உரிய படிப்பினைகளை பெறுமாறும் தான் அல்லாஹு தஆலா அழைக்கிறான். இது நபிக்கு மாத்திரமுள்ள அழைப்பல்ல, நபிக்குரிய அழைப்பென்றால் அவருடைய சமுதாயத்தினருக்கும் சேர்த்து தான் இந்த அழைப்பு, அவரை பின்தொடர்ந்து செல்கின்ற அவருடைய சமூகத்துக்குமான அழைப்பாகத்தான் இந்த அழைப்பு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப அல்லாஹு தஆலா சிந்திக்குமாறு பார்க்குமாறு சொல்கிறான் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்நிகழ்வு நடக்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, பிறந்திருக்கவில்லை. நபி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு ஒரு சுமார் 50 அல்லது 55 நாட்களுக்கு பிறகுதான் பிறக்கிறாங்க. அப்ப பார்க்குமாறு சொல்கிறான் என்றால் என்ன அந்த அழைப்பு, அதை சிந்திக்க சொல்கிறான். பார்ப்பதென்றால் என்ன, நேரடியாக ரசூலுல்லாஹ் பார்ப்பதற்கு என்ன செய்யல, அவங்க இருக்கல, அவங்க அதுக்கு பிறகுதான் பிறக்கிறாங்க, அதுக்கு பிறகு 50 55 நாட்களுக்கு தான் பிறக்கிறாங்க. அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்றான் என்றால், இந்த நிகழ்வை நீங்க என்ன செய்ய, சிந்தித்து பாருங்கள் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே உண்மையில் நாங்கள் அல் குர்ஆனை படிக்கும் போது நாம் சிந்தனை கண்கொண்டு படிக்கிறோமா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. அல் குர்ஆன் உண்மையில் படிக்கும் போது நாம் அதை அந்த அதிலிருந்து பெற வேண்டிய அந்த உரிய படிப்பினைகளை நோக்கமாக கொண்டு பெறுகின்ற நோக்கில் நாம் படிக்கின்றோமா அப்படி என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த அத்தியாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, நாங்கள் திரும்ப திரும்ப நிறைய ஓதுவோம், இந்த அத்தியாயம் தொழுகிற ஓதக்கூடிய அத்தியாயம். ஆனால் நிறைய பேர் இதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகளை பெற்றுவிட்டார்களா, உண்மையில் பெற்றுக்கொண்டாங்களா, இதை உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இதை படித்து இதை சிந்தனைக்கு எடுத்தாங்களா, விளங்கினாங்களா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அல்லாஹு தஆலா சிந்திக்குமாறு சொல்கின்ற இடங்கள் இதெல்லாம். அதே மாதிரி அலம் யஜ்அல் கைதஹும் ஃபி தப்லீல், அதாவது அலம் யஜ்அல் ஆக்கவில்லையா, அலம் யஜ்அல் அவன் ஆக்கவில்லையா, ஜஅல ஆக்கினான், யஜ்அலு ஆக்குவான். அப்ப அலம் யஜ்அல் அவன் ஆக்கவில்லையா, கைது என்று சொன்னால் சூழ்ச்சி, கைது என்றால் சூழ்ச்சி. அப்ப கைதஹும் அவர்களுடைய சூழ்ச்சி, கைதஹும் என்றால் அவர்களுடைய சூழ்ச்சியை, அதாவது ஃபி தப்லீல், அதை அவன் என்ன செய்ய பாழாக்கி விடவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபி தப்லீல், அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் பாழாக்கி விடவில்லையா. அப்ப நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பார்க்கிறான், இவ்வுலகத்தில் அனைத்தையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அவன் எதிலும் பாராமுகமாக இல்லை, அலட்சியமாக இல்லை. இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களா, முஸ்லீம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களா, அவனுடைய மார்க்கத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களா, அனைத்தையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறான், அனைத்தையும் அல்லாஹ் உற்று நோக்கிக் கொண்டுதான் இருக்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய அந்த பார்வையை விட்டு எதுவும் மறைந்ததாக இல்லை. அல்லாஹு தஆலா இந்த சூழ்ச்சி என்ன செய்கிறான், கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் கவனித்து என்ன செய்தான், உரிய இடத்தில் அதை முறியடித்தான், உரிய இடத்தில் அதை முறியடித்தான். அல்லாஹு தஆலா அந்த சூழ்ச்சியை எப்படி அந்த அவர்களுடைய சூழ்ச்சியை பாழாக்கினான் என்பதை அடுத்த வசனத்தில் சொல்கிறான். தைரன் அபாபீல், இன்னும் அவன் அனுப்பினான், அனுப்பினான் அலைஹிம் அவர்கள் மீது, தைரன் தைரன் என்று சொன்னால் பறவைகளை, பறவைகளை அவன் என்ன செய்தான், அனுப்பினான். அபாபில் அந்த பறவைகள் கூட்டம் கூட்டமாக, கூட்டம் கூட்டமாக என்ன செய்து அந்த பறவைகளை அவன் அனுப்பினான். தைரன் அபாபில், அவன் பறவைகளை கூட்டம் கூட்டமாக என்ன செய்தான், அவன் அனுப்பினான். அடுத்து பாத்தீங்கன்னா தர்மீஹிம் பிஹிஜாரத்திம் மின் சிஜ்ஜில், தர்மீஹிம் ரமான்னு சொன்னா எரிந்தான். நான் சொல்றோம் இந்த
ஹஜ்ஜில் சொல்லும் போது நாங்கள் பெரும்பாலும் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ரம்யுல் ஜமராத் இல்லையா, ஜமராக்கள்ல கற்களை எறிவதற்கு ரம்ய என்ற வார்த்தையை நாங்கள் என்ன செய்யறோம், பயன்படுத்துவோம். அப்ப என்ன செய்து ரமாண்டா எரிந்தான், தர்மீஹிம் அவைகள் என்ன செய்தது எரிந்தன, பி ஹிஜாரா, ஹிஜாரா என்னது கற்கள் இல்லையா, கற்களை கொண்டு, பி ஹிஜாரா கற்களை கொண்டு அவைகள் எரிந்தன, அதாவது மின் சிஜில் என்றால் சுடப்பட்ட, சிஜில் என்னது சுடப்பட்ட கற்களை என்ன செய்து அவைகள் எரிந்தன. ஃபஜஅலஹும் கஅஸ்வின் மக்கூல், நாங்க பார்த்தோம் ஜஅல என்றால் ஆக்கினான், யஜஅல் என்றால் ஆக்குவான் என்ற அந்த பொருளை நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம். ஃபஜஅலஹும் அவன் எப்படி ஆக்கிவிட்டான் என்று சொன்னால் அவர்களை கஅஸ்வின் மக்கூல், கஅஸ்வின் எப்படி என்றால் வைக்கோலை போன்று, எப்படியான வைக்கோல் என்று சொன்னால் மக்கூல் அதாவது தின்னப்பட்ட உண்ணப்பட்ட வைக்கோலை போன்று அல்லாஹ் என்ன செய்தான் ஆக்கிவிட்டான் என்று சொல்கிறான். அஞ்சு வசனங்களை கொண்டு ஒரு அத்தியாயம், இதை கூட உட்கார்ந்து நாங்கள் சிந்திக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை, ஒரு நீண்ட ஒரு நூறு இருநூறு அல்லது ஐம்பது வசனங்கள், ஒரு ஐந்து வசனங்கள் இதை உட்கார்ந்து சிந்திங்கப்பா, இந்த வரலாற்றை கொஞ்சம் உட்கார்ந்து நீங்க நல்லா என்னீங்க உங்களோட சிந்தனைக்கு எடுங்க, இதிலிருந்து எடுக்க வேண்டிய படிப்பினை எடுங்க என்று சொன்னா நம்ம எத்தனை பேர் இதை என்ன செய்யறோம், இதனுடைய படிப்பினைகளை உரிய முறையில உள்வாங்கி இருக்கிறோம், சிந்திக்க வேண்டும். அப்ப எனவே நருமையான சகோதரர்களே, அப்ப இந்த ஐந்து வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயம் சொல்கின்ற இந்த வரலாற்றை நாம் என்ன செய்திருக்கிறோம், இதற்கு முன்னர் அறிந்திருப்போம். மன்னரால் அதாவது யமன் நாட்டுக்கு வந்து ஆளுநராக அனுப்பப்பட்ட அந்த அபுரஹா, அந்த அபுரஹா வந்து என்ன செய்யறான், அந்த அபுரஹா வந்து புனித காபாவை போன்றது ஒரு ஆலயத்தை அவன் தானும் உருவாக்க விரும்பி என்ன செய்யறான் சொன்னா, அன்றைய யமன் சனாவில் வந்து என்ன செய்யறான், ஒரு பிரமாண்டமான ஒரு கிறிஸ்துவ ஆலயத்தை என்ன செய்யறான் அவன் உருவாக்குகிறான். அந்த கிறிஸ்துவ ஆலயத்தை நிர்மாணித்ததனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், கவா வந்து பிரபலம் பெற்றிருக்கிறது, மக்கள் அங்கு என்ன செய்கிறார்கள், ஒன்று கூடுகிறார்கள், இதிலிருந்து கவனத்தை திருப்புவதற்காக இவன் இப்படி அமைக்கிறான். இது வந்து என்ன செய்கிறது என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் திருப்பி இந்த ஆலயத்தை தரிசிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இதை இவன் செய்கிறான். அப்ப இது பற்றி வந்து அங்க மக்காவில் உள்ள கினானா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் வந்து இதை என்ன செய்ய ஒருவர் கேள்விப்பட்டு இரவோடு இரவாக என்ன செய்கிறார், அவர் அங்கு சென்று அந்த ஆலயத்துக்குள் புகுந்து அதை என்ன செய்கிறார், அசுத்தப்படுத்தி விடுகிறார், அதை என்ன செய்கிறார், அசுத்தப்படுத்தி விடுகிறார். அப்ப இதை வந்து கண்டு கொதித்திருந்த அபுரஹா என்ன செய்கிறான் என்று சொன்னா, அறுபதாயிரம் வீரர்களை கொண்டு ஒரு படை அவன் என்ன செய்கிறான், அவன் திரட்டுகிறான், திரட்டி அதில் வந்து அதாவது யானைகள் கூட அதில் சுமார் ஒன்பது அல்லது பதிமூணு யானைகள், ஒன்பது அல்லது பதிமூணு யானைகள் அவன் அந்த படையில் என்ன செய்கிறான், அவன் தயாரித்துக் கொள்கிறான். அறுபதாயிரம் பேரை கொண்ட ஒரு படை, அப்ப யமனிலிருந்து அந்த படை கிளம்பி முகம்மஸ் என்ற அந்த இடத்தை அடைகிறது. முகம்மஸ் என்ற இடத்திலிருந்து படையை ஒழுங்குபடுத்தி அவன் மக்காவைக்குள் நுழைய அவன் ஆயத்தமாகி அந்த முஸ்தலிபாவுக்கும் மினாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வாதி அல் முஹஸ்ஸிர் என்ற அந்த இடம், அந்த பள்ளத்தாக்கை அடைந்து அங்கிருந்து அவன் யானைகளை காபாவை நோக்கி நகர்த்துகின்ற போது அவைகள் நகரவில்லை, அது வேறு பக்கங்களுக்கு திருப்புகின்ற போது, ஷாம் பக்கம் அல்ல வேறு பக்கங்கள் காபா அல்லாத பக்கங்களுக்கு திருப்பும் போது அது என்ன செய்து அவைகள் ஓடுகின்றன, அவைகள் நகர்கின்றன. ஆனால் காபாவை நோக்கி அவன் நகர்த்துகின்ற போது அவைகள் என்ன செய்யல, அவைகள் நகரவில்லை, அப்படியே மண்டியிட்டு விடுகின்றன. எனவே சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த பேராற்றல் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அவனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கின்றன என்பதற்கு இவைகள் மிகப்பெரிய சான்று. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய அதிகாரத்துக்கு கீழ் ஆட்சிக்கு கீழ் இருக்கணும் என்பதற்கு இவைகள் இந்த வரலாற்று பின்னணி என்பது மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. அப்ப அதன் பிறகு அல்லாஹு தால என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் தனது படையை அனுப்புகிறான். அந்த படை வந்து பறவைகள், அந்த யானைகளை எதிர்ப்பதற்கு மக்காவில் உள்ள யாருக்கும் துணிவு வரவில்லை, அந்த படையை எதிர்ப்பதற்கு யாருக்கும் துணிவு வராமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள், மேடுகளிலும் வீடுகளிலும் அவர்கள் ஒதுங்கிக் கொள்கிறார்கள், பதுங்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹு தால என்ன செய்கிறான், அந்த பறவைகளை அவன் தனது படையை அனுப்புகிறான். அந்த பறவைகள் வந்து என்ன செய்கின்றன, சுடப்பட்ட கற்களைத்தான் எரிந்தன, அவைகள் எரிந்தது சுடப்பட்ட கற்களைத்தான் அவைகள் எரிந்தன. அப்ப அதன் மூலம் அவர்கள் எப்படி மென்று உமிழப்பட்ட வைக்கோல்களை போன்று அவர்களை அல்லாஹ் ஆக்கினான். அவர்களை அல்லாஹ் அழித்தான். அப்ப இவைகள் வந்து சிறிய பறவைகளாக, அவைகள் ஒவ்வொன்றிலும் என்னது அந்த பறவைகளே சிறியவைகள். அப்ப அது சுமந்து வருகின்ற கற்கள் எப்படி இருக்கும், அவைகள் பொடிக்கற்கள், பொடிக்கற்களாகத்தான் அந்த கற்கள் இருந்தன. அப்ப மூன்று கற்களை அவைகள் சுமந்து வந்தன, மூன்று கற்களை அவைகள் ஒன்றை தனது அழகிலும், அதே போன்று அந்த இரண்டு கற்களை வந்து தங்களுடைய அந்த கால்களையும் என்ன செய்து அவைகள் சுமந்து வந்தன. அப்ப இந்த குருவிகள் பறவைகள் என்ன செய்தது என்று சொன்னா, இவைகளை போட்டவுடன் சுபஹானல்லாஹ், அவர்கள் எப்படி அதாவது மென்று உமிழப்பட்ட வைக்கோல்களை போன்று ஆகினார்கள் அப்படி என்பதை அல் குர்ஆன் சொல்கிறது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப உண்மையில் இந்த வரலாறு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப அல்லாஹு தஆலா அவன் நாடினால் எப்படியெல்லாம் அழிக்கிறான், அவன் நாடினால் எப்படியெல்லாம் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறான் அப்படி என்பதற்கு இந்த வரலாறு மிகப்பெரிய ஒரு சான்றாக. நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம் என்பது உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன். உலக வரலாற்றிலே ஃபிரௌனை போன்ற ஒரு கொடுங்கோலன் இருக்க முடியாது, அவ்வளவு அவனுக்கு ஆட்சி அதிகாரம் அனைத்தும் கிடைத்த ஒரு கொடுங்கோலன். அவனை யாராலும் வீழ்த்த முடியாது என்றுதான் அவன் ஆணவத்தோடு இருந்தான், கர்வத்தோடு இருந்தான். நினைச்சு பாருங்க, சுபஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் என்ன செய்யறாங்க, அந்த கை குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பேழையிலே ஒரு பெட்டியிலே வைத்து என்ன செய்யறாங்க, அப்படியே அந்த நதியிலே மிதக்க விடுகிறார்கள். அல்லாஹ் எப்படி அதை அவரை பாதுகாத்தான் நினைச்சு பாருங்க, அல்லாஹ் எப்படி அவரை பாதுகாத்தான், அல்லாஹ் தான் பாதுகாப்பதாக பொறுப்பேற்றான். இன்னா ராத்துஹு இலைக்கு, நாம் உமது குழந்தையை உம்மிடம் மீட்டு கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொன்னானா இல்லையா, அல்லாஹ் அந்த வாக்குறுதியை உரிய முறையில் நிறைவேற்றினான். அதே நேரத்தில் ஃபிரௌன் பாருங்க, அவனுடைய பெரும் படையோடு தான் நதிக்குள் நுழைந்தான், கடலுக்குள் நுழைந்தான், ஏதாவது செய்ய முடிந்ததா? அவனுடைய பெரும் படை பட்டாளம், அவனுடைய ஆயுதங்கள், அதிகாரங்கள், அவன் சொன்னான் இந்த மிஸ்ருடைய இந்த நதிகள் எல்லாம் எனது ஆட்சிக்கு கீழ் தான் ஓடுகிறது என்று சொன்னான். அப்படி சொன்னவன் எப்படி அழிக்கப்பட்டான்? அப்ப சுபஹானல்லாஹ்வின் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய பேராற்றலின் மீது நாம் உரிய முறையில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை சற்றும் தளர்ந்துவிடக்கூடாது. நாம் உலகத்தில் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வுகள், முஸ்லிம் நாடுகளில் நம்மை சுற்றுச்சூழல் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் என்ன செய்துவிடக்கூடாது, அந்த ரப்பின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை சற்றும் அதை தளர்த்திவிடக்கூடாது, அதில் ஆட்டம் கண்டுவிடக்கூடாது, நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த வரலாற்றை நாங்கள் படிக்க வேண்டும். இந்த சூரத்துல் ஃபீல் இந்த அத்தியாயம் சொல்கின்ற இந்த வரலாற்றை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் படித்து பார்க்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அவர்கள் அழிந்து போனார்கள், சுக்குநூறாகி போனார்கள். இந்த நிகழ்வு நாம் சொன்னோம், ரசூலுல்லாஹி அவர்கள் பிறப்பதற்கு ஒரு 50 அல்லது 55 நாட்களுக்கு முன்னால முஹர்ரம் மாதத்தில், அதாவது அந்த கிறிஸ்துக்கு பின் கிறிஸ்து ஆண்டுன்னு சொல்கிறோமே, ஈசாவுடைய பிறப்புக்கு பிறகு சுமார் அதாவது 571 பிப்ரவரி மாதத்துடைய கடைசியில் அல்லது மார்ச் மாதத்துடைய ஆரம்பத்தில் இது நடைபெற்றது என்ற வரலாற்று குறிப்புகளை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்ப எனவே உண்மையில் அல்லாஹு தஆலா என்ன செய்தான், அந்த வீடு எவ்வளவு புனிதமானது, அல்லாஹு தஆலா வானங்கள் பூமியை எப்போது படைத்தானோ அன்றைய நாளிலே அந்த மக்காவை புனிதப்படுத்தினான். அந்த ரப்புல் ஆலமீன் அந்த ஆலயத்தை என்ன செய்கிறான், அதனுடைய புனிதத்துவத்தை அதை பாதுகாப்பதை அவன் பொறுப்பேற்றிருக்கிறான். அந்த அடிப்படையிலே அவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து என்ன செய்தான், அல்லாஹு தஆலா அந்த ஆலயத்தை பாதுகாத்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்ப எனவே இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் இந்த வரலாற்று பின்னணி, இந்த நிகழ்வு என்பது நமக்கு சொல்லித்தருகின்ற அந்த படிப்பினைகள், நமக்கு சொல்லித்தருகின்ற அந்த பாடங்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா தனது ஆலயமான அவன் புனிதப்படுத்திய அந்த ஆலயத்தை காபாவை அவன் என்ன செய்தான், அவன் பாதுகாத்தான், அதை அவன் என்ன செய்தான், பாதுகாத்தான். உண்மையில் இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் நாம் சிந்திக்க வேண்டும், உண்மையில் அந்த புனிதமான அந்த ஆலயம் அந்த காபா, அதனுடைய புனிதத்துவத்தை காப்பதென்பது ஒவ்வொரு முஸ்லீமுடைய பொறுப்பு கடமை, அதனுடைய புனிதத்துவத்தை காப்பதென்பது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது சொல்கிறார், வமன் தகலஹு கான ஆமினா, யார் அந்த ஆலயத்துக்குள் நுழைந்து விடுகிறாரோ அவர் என்ன செய்கிறார், அச்சமற்றவராக ஆகிவிடுகிறார் என்று சொன்னால் அந்த பாதுகாப்பை ஒவ்வொரு முஸ்லீமும் உறுதி செய்ய வேண்டும். அந்த ஆலயத்துக்குள் நுழைந்த ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பானவர்கள். அவர்களுக்கு நாம் என்ன செய்ய, ஒரு அணுவளவும் நாங்கள் தொந்தரவு தொல்லை கொடுக்கக்கூடாது, இடையூறு செய்யக்கூடாது. ஏன், அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் பாதுகாப்பு பெற்று விட்டார்கள் என்றால் நாம் யாருக்கும் தொல்லை தருகின்ற விதத்தில் என்ன செய்யக்கூடாது, அதுக்குள்ள அங்க நடந்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு முஸ்லீமுடைய பொறுப்பு, என்ன பொறுப்பு? அவர்களை பாதுகாப்பதும் அவர்களுக்கு தொல்லை தராமல் இருப்பதும் ஒவ்வொரு மூமினுடைய முஸ்லீமுடைய பொறுப்பாக இருக்கிறது. உண்மையில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இன்று ஒரு வேதனையான விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த கஅபாவினுடைய அந்த புனிதத்துவம் என்பது, அதை எந்த அளவு முஸ்லீம்கள் அதை உரிய முறையிலே மதித்து அதை பேணுகிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக. ஏன்னா அங்கு பாத்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய புனிதத்துவத்தை விளங்காமல் எத்தனை மார்க்கத்துக்கு முரணான விடயங்களை எல்லாம் அங்க என்ன செய்ய சர்வசாதாரணமாக அங்க எடுத்தீங்கன்னா, மொபைல்கள் இசைதான் ஒழித்துக் கொண்டிருக்கு. அதுக்குள்ள என்னது, நிறைய பேருடைய மொபைல்கள் இசைதான் எங்க டோனாக இருக்கு. அந்த இசை, அந்த ஹராமாக்கப்பட்ட இசை, அதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹ் சொல்றான், அதாபின் அலீம் என்று சொல்கிறான் இல்லையா. அந்த அந்த புனிதமான அந்த பகுதியில் ஒருவன் பாவத்தை நாடினாலே, பாவத்தை அநியாயத்தை அவன் நாடினாலே நாம் என்ன செய்வோம், நோவினை தரும் வேதனையை சுவைக்க செய்வோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். செய்யல அவன் பாவத்தை, பாவத்தை எண்ணினான், மனதால் எண்ணுகிறான் செய்வதற்கு, செய்யவில்லை. நாடினாலே அவனை, அவர்களை நாம் வேதனை செய்வோம் என்று குர்ஆன் சொல்லுது. எனவே நறுமையான சகோதரர்களே, அங்க வந்து எத்தனை மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் நாங்க பார்க்கிறோம். பெண்கள் தங்களுடைய ஆடையுடைய வரையறைகளை, வரம்புகள் அங்க பேணலண்டா இவ்வளவு பெரிய குற்றம். அதே போன்று இஸ்லாம் தடுத்தவைகளை சிலர் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, அங்க ஹரத்துக்கு அங்க உட்கார்ந்து கொண்டு தங்களுடைய மொபைல்களை நெட்டை ஒன் பண்றாங்க, பேஸ்புக்கு போறாங்கடா, அதில் நல்லதா வரும் நினைக்கிறீங்க, ஆபாசங்கள் வரும், மோசமானவைகள் வரும், அங்க செய்யறாண்டா இவ்வளவு பெரிய அநியாயம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதனுடைய புனிதத்துவத்தை அல்லாஹ் பாதுகாத்தான் என்றால் நாம் அதனுடைய புனிதத்துவத்தை பாதுகாப்பது நம் மீது எவ்வளவு கடமையாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இதிலிருந்து நாம் மற்றும் ஒரு படிப்பினை பெறுகிறோம். அல்லாஹுடைய பேராற்றலையும் சக்தியையும், அதே போன்று அவனுடைய படைப்பட்டாளங்களையும் யாராலும் மட்டிட முடியாது, யாராலும் மட்டிட முடியாது, யாராலும் வெல்லவும் முடியாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக்கே இல்லாஹு, அவனுடைய அந்த படைப்பட்டாளத்தை அவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அவன் நாடியவர்களை கொண்டு என்ன செய்வான், அவன் நாடியவர்களை விரும்பியவர்களை அளிப்பான், அவன் விரும்பியவர்களை மூலம் என்ன செய்வான். அதற்கு பெரிய ஆதாரம் இந்த அத்தியாயம். அல்லாஹு தஆலா அதாவது அற்பமான பறவைகளின் மூலமாக, அந்த பறவைகள் சுமந்து வந்த பொடி கற்களின் மூலமாக பிரமாண்டமான ஒரு படை என்ன செய்யப்படுகிறது, அளிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது சொல்கிறான், மூமின்களுக்கு செய்த அருட்கொடைகளை குறிப்பாக அல்லாஹு தஆலா அஹ்சாபுடைய அந்த போர், அந்த போரோடு தொடர்படுத்தி அல்லாஹு தஆலா சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதாவது உங்களுடைய அந்த எதிரிகளின் படைகள் வந்தபோது என்ன செய்தோம், புயல் காற்றையும் அதே போன்று நான் வார்சல்னா ரிஹன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், தரவுகாண்டு நீங்கள் கண்கள் பார்க்காத அந்த படைகளை மூலமாக வானவர்களை அல்லாஹ் படைகளாக அவர்கள் மீது இறக்கி நாம் என்ன செய்தோம், உங்களுக்கு நாம் உதவி செய்தோம் என்பதை ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே மாதிரி சொன்னா, அதாவது வானங்களிலும் பூமியிலும் உள்ள எல்லா படைகளும் அல்லாஹுக்கு சொந்தம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், யாவற்றையும் மிகைத்தவன் ஞானமிக்க. 48 அத்தியாயத்துடைய 7 வசனத்திலே சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக அந்த ரப்புடைய படை பட்டாளங்கள் என்பது இப்படி இருக்கின்ற போது, மூமின்களாகிய நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், சற்றும் அந்த நம்பிக்கையிலே தளர்ந்து விடாமல் உறுதியாக இருப்பதற்குத்தான் இந்த வரலாற்றை சொல்கிறான். நினைச்சு பாருங்க, நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வை அல்லாஹ் குர்ஆனிலே நினைவு கூறுகிறான் என்றால், அதை நினைவுபடுத்தி நீங்கள் அதை அதிலிருந்து படிப்பினை பெறுங்க என்று சொல்றாங்கன்னா, என்ன படிப்பின, அல்லாஹுடைய ரப்புடைய பேராற்றல், அவனுடைய வல்லமை, சூழ்ச்சிகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் அவன் முறியடிப்பதற்கு பேராற்றல் மிக்கவன் என்பதை இந்த வரலாற்று பின்னணி நமக்கு மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அவர்கள் எவ்வளவு நுணுக்கமாக சதித்திட்டங்களை வகுத்தாலும் தீர்த்தினாலும் அவைகளுக்கு மேலாக அவனுடைய சதித்திட்டம், ரப்புடைய சதித்திட்டங்கள் இருக்கும். அவைகளை ஒரு நொடியில் அவன் அளிக்க போதுமானவனாக இருக்கிறான், நொடியில் அந்த சூழ்ச்சிகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, நீங்க ஹுதைபியாவுடைய அந்த நாட்கள் ரசூலா ஹுதைபியாவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய ரசூல் சனுடைய அந்த ஒட்டகம் என்ன செய்யறது, ஹஸ்வா அப்படி மண்டியிட்டு அமருகிறது. அப்படி அமர்ந்த அந்த சந்தர்ப்பத்திலே அங்கே நபித்தோழர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதை அதட்டி அந்த ஒட்டகத்தை அவர்கள் எழுப்ப முயல்கிறார்கள், ஆனால் அது அப்படியே அமர்ந்து விடுகிறது. நபித்தோழர் சொல்கிறார்கள், என்ன செய்யுது, ஹஸ்வா அடம் பிடிக்கிறது அப்படின்னு சஹாபாக்கள் சொல்லும் போது அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள், அதாவது அது அடம் பிடிக்கவில்லை, அடம் பிடிப்பு அதனுடைய குணம் அல்ல என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதாவது அந்த அபிரஹாவுடைய யானைகளை எவன் உள்ளே நுழைய விடாமல் தடுத்தானோ அவன் தான் இதையும் தடுத்திருக்கிறான். அல்லாஹ் தான் தடுத்திருக்கிறான். சுபஹானல்லாஹ். இவைகள் எல்லாம் கட்டுப்படுகின்றன என்று சொன்னால், இப்ப நாம் எந்த அளவு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும்? கட்டுப்படுவதற்கே படைக்கப்பட்டவர்கள், அவனை வணங்குவதற்கே படைக்கப்பட்ட நாம் எவ்வளவு நாம் அவனுக்கு கட்டுப்பட்டு நாம் வாழ வேண்டும். இப்படியான படிப்பினைகளை உள்ளடக்கிய இந்த வரலாற்று பின்னணிகளை கொண்ட ஒரு அத்தியாயமாக இந்த அத்தியாயம் திகழ்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த உரிய படிப்பினைகளை இந்த அத்தியாயிலிருந்து பெறக்கூடியவர்களாக நாம் மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.